ஓம் சாந்தி. முரளி தேதி 16/6/2026 காலை முரளி. பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான ராஜயோகிகள். நீங்கள் ராஜரிஷி என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். ராஜரிஷி என்றாலே தூய்மையானவர்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் மனிதர்களை மாய என்ற ராவணனின் சேற்றிலிருந்து எப்பொழுது வெளிக்கொணர முடியும்? பதில்: எப்போது நீங்கள் தானே அந்த சேற்றிலிருந்து வெளிவந்து விடுகிறீர்களோ அப்போதுதான் மனிதர்களை வெளியேற்ற முடியும். சேற்றிலிருந்து வெளிவருபவர்களின் அடையாளமாவது ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலையில் இருப்பார்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவுமே வரக்கூடாது. நல்ல துணிமணிகள் அணிய வேண்டும், நல்ல உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் முழுமையாக வனவாசத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உடல் உட்பட அனைத்தையும் மறந்தவராக, என்னுடையது என்று எதுவுமே இல்லை, நான் ஆத்மா என்பது போன்று ஆத்ம அபிமானி குழந்தைகள்தான் ராவணனின் சேற்றிலிருந்து மனிதர்களை வெளியில் கொண்டு வர முடியும். பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. சில நேரம் பாடல் இசைத்த போது குழந்தைகளிடம் பாடலின் அர்த்தம் கேட்கப்பட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எப்போதிலிருந்து வழியை மறந்துவிட்டிருக்கிறீர்கள்? துவாபர யுகத்திலிருந்து என சிலர் சொல்கிறார்கள், சத்தியுகத்திலிருந்து என சிலர் சொல்கிறார்கள். துவாபர யுகத்தில் இருந்து என்று யார் சொன்னார்களோ அது தவறு. சத்தியுகத்திலிருந்தே வழியை மறந்துவிட்டனர். வழியை சொல்பவரோ இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். சத்தியுகத்தில் வழி சொல்பவரை பற்றி அறியாதிருப்பார்கள். அங்கே யாருக்கும் தந்தையை பற்றி தெரியவே தெரியாது. அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று ஆகிறது. மறப்பதும் கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இப்பொழுது வழி சொல்பவர் வந்துவிட்டார். எனவே பிரபு, வழி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? நாம் சத்தியுகத்திலிருந்தே தந்தையை மறந்துவிட்டோம். பாபா கேள்வி கேட்கிறார் என்றால் அது புத்தியை பயன்படுத்துவதற்காகத்தான். இந்த ஞானமே தனிப்பட்டது அல்லவா? ஞானக்கடலாக இருப்பவர் தந்தைதான். தந்தை நேராக வந்து புரிய வைக்கின்றார். ஞானக்கடல், சுகத்தின் கடல், நான் மட்டுமே. நீங்களும் அறிவீர்கள், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரும் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இதை பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தூய்மையான உலகம் என்பது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். இப்பொழுது சுகதாமம் மற்றும் துக்கதாமம் பாதிப்பாதியாக உள்ளன. இதையோ குழந்தைகள் நல்லபடியாக தெரிந்துள்ளீர்கள். தந்தை அன்பு கடலாக இருப்பவர். அதனால்தான் அனைவரும் அவரை அன்பு கடல் என சொல்லி அழைக்கின்றனர். ஆனால் அவர் யார், எப்படி வருகிறார் என்பதை மறந்து விடுகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கான விஷயமாகும். நிச்சயமாக இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. சத்தியுகத்தில் இருப்பது சத்கதி. பிறகு துர்கதி எப்படி ஏற்படுகின்றது என்பதை யார் சொல்வது? பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். துவாபர யுகத்திலிருந்து உங்களுக்கு துர்கதி, அதாவது மோசமான நிலை ஏற்பட்டது. அதனால்தான் அழைக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பாபா கல்பகல்பமாக வருகிறார். இப்பொழுது நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். யாருமே தனது ஆத்மா பற்றி அறிந்திருக்கவில்லை. என் ஆத்மாவுக்குள் நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கியுள்ளது என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டார்கள். அநேக தடவை இது போல் ஆகியிருக்கிறேன், பாட்டை நடித்திருக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். டிராமாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்லலாம். துவாபர யுகத்திலிருந்து உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அழைக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. பாபா கல்பகல்பமாக வருகிறார். இப்பொழுது நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். யாருமே தனது ஆத்மா பற்றி அறிந்திருக்கவில்லை. என் ஆத்மாவுக்குள் நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கியுள்ளது என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டார்கள். நிறைய தடவை இது போல் ஆகியிருக்கிறேன், பாட்டை நடித்திருக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். டிராமாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட டிராமாவோ இருக்கிறது இல்லையா? டிராமா மீண்டும் நடக்கிறது, இப்படி சொல்வார்கள் இல்லையா? இந்த ஞானத்தை பாபாதான் குழந்தைகளுக்கு நேரடியாக தருகிறார், வாயின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நன்மை சிவபாபா பிரம்மாவின் மூலம் தன்னுடையவர்களாக ஆக்கி பிராமணர்களாக ஆக்கியிருக்கிறார். சிவபாபாவுக்கு பிரம்மா குழந்தையாகவும் உள்ளார், துணைவியாகவும் உள்ளார். பாருங்கள் எவ்வளவு குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர். தனியாக ஆணாக இருக்கும் காரணத்தால் குழந்தைகளை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை உதவியாளராக ஆக்கியிருக்கின்றார். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது, இது நடைமுறையில் உள்ள விஷயமாகும். பாபாதான் ராஜயோகம் கற்பிக்கிறார். யாருக்கு ராஜயோகம் கற்பித்தாரோ அவர்கள் ராஜாக்களாக ஆகினர், 84 பிறவிகளில் வந்தனர். பைபிள், குரான், வேத சாஸ்திரங்களையோ அநேகம் பேர் படிக்கின்றனர், ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்கள் ஒன்றும் தத்துவ யோகி கிடையாது, உங்களுக்கோ பாபாவிடம் நினைவின் தொடர்பு உள்ளது, அதாவது பாபாவின் நினைவு உள்ளது. நீங்கள் இப்பொழுது ராஜயோகி, ராஜ ரிஷி, அதாவது யோகி ராஜ், தூய்மையானவர்கள். தூய்மையானவர்கள் தான் யோகி என்று அழைக்கப்படுகின்றனர். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் யோகி ஆகியிருக்கிறீர்கள். பாபா முதன் முதலில் சொல்கிறார், தூய்மையாகுங்கள். யோகி என்ற பெயரே தூய்மையானவர்களுடையதாகும். நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள். இது பிரம்மா வாய் வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களை பற்றிய விஷயமாகும். உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் ஆகிறீர்கள் இல்லையா? மாணவர்கள் எப்போதேனும் ஆசிரியரை மறந்து விடுவார்களா என்ன? ஸ்ரீபாபா நமக்கு படிப்பு சொல்லித்தந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆனால் மாயை இருந்தாலும் கூட மறக்கடித்து விடுகின்றது. நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரை மறந்து விடுகிறீர்கள். பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான் போதை அதிகரிக்கும். பள்ளிக்கூடத்தில் ICS படிக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு போதை உள்ளது? குழந்தைகள், நீங்களோ 21 பிறவிகளுக்காக இந்த ராஜயோகத்தின் படிப்பை படிக்கிறீர்கள். படிப்பதோ பிறகும் கூட நடைபெறுகிறது. அரசியலுக்கான கல்வியும் படிக்க வேண்டும், மொழிகள் முதலியவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்திலிருந்து நாம் இந்த வழியை மறக்க தொடங்கியிருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் கீழே இறங்குகின்றனர். இப்பொழுது உங்களுக்கு முழு நினைவும் உள்ளது. எப்படி நாம் உயர்கிறோம், எப்படி நாம் கீழே இறங்குகிறோம், இந்த ஏணிப்படியை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகள் முடிந்தது, இப்பொழுது நாம் செல்ல வேண்டும். எனவே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது எல்லையற்ற நாடகமாகும். ஆத்மா எவ்வளவு சிறியது! பாட் நடித்து நடித்து ஆத்மா களைத்து விடுகிறது. அப்பொழுது சொல்கின்றனர், பாபா வழி சொல்வீர்கள் என்றால் நாங்கள் ஓய்வு பெறுவோம், சுகம் சாந்தி பெறுவோம். நீங்கள் சுகதாமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்காக அங்கே சுகம் சாந்தியும் உள்ளது, அங்கே எந்தவிதமான தொந்தரவும் இல்லை, ஆத்மாவுக்கு அமைதி உள்ளது. அமைதிக்கான இருப்பிடங்கள் இரண்டு உள்ளன, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். துக்கதாமத்தில் அசாந்தி நிலவுகிறது. இது படிப்பு. நீங்கள் அறிவீர்கள், நம்மை பாபா சாந்திதாமம் வழியாக சுகதாமத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்வதற்கான தேவையில்லை, நீங்கள் அறிவீர்கள். நாம் இங்கே பாட்டை நடிப்பதற்காக வந்துள்ளோம், பிறகு செல்ல வேண்டும். இந்த மகிழ்ச்சி உள்ளது. வெறும் அமைதியில் குஷி இல்லை, நமக்கு மகிழ்ச்சியும் வருகிறது. அறிந்திருக்கின்றோம், தந்தையை நினைவு செய்வதால் பாவக்கர்மங்கள் அழியும். எனக்கு மனதில் அமைதி வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். இந்த வார்த்தையே தவறானதாகும். பாவகர்மங்கள் அழிய வேண்டும் என்பதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கிறோம். அமைதியாகவோ மனம் இருக்கவே முடியாது, கர்மம் செய்யாமல் இருக்கவே முடியாது. மற்றபடி நாம் உணர்ந்து கொள்கிறோம், நாம் பாபாவிடமிருந்து சுகம் சாந்தி என்ற ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதனால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இதுவோ துக்கமான உலகம், இதில் சுகம் இருக்க முடியாது. மனிதர்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை மறந்துவிட்டுள்ளனர். எனவே யாருக்கு அதிகம் பணம் உள்ளதோ அவர்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கின்றனர். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு செல்கின்றனர். எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆகவே சாந்தமாகவே ஆகிவிடுகின்றனர். ஆனால் அது சிறிது காலத்திற்காக. ஆத்மாவின் சுய தர்மம் அமைதியாக இருக்கிறது. அதில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். இங்கோ உலக நடவடிக்கைகளில் வந்துதான் ஆக வேண்டும். பாட் நடித்தே ஆக வேண்டும். இங்கு வருவதே செயல்களை செய்வதற்காகத்தான். செயல்களிலோ ஆத்மா அவசியம் வந்தே தீர வேண்டும். குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புரிதலை எல்லையற்ற தந்தை தந்து கொண்டிருக்கிறார். நிராகார பகவான் வாக்கு, இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை பரமாத்மா. பரம ஆத்மா என்றால் பரமாத்மா. அவரை இந்த ஆத்மா அழைக்கிறது. அந்த தந்தைதான் இந்த அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். இப்பொழுது தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதில்தான் முயற்சி இருக்க வேண்டும். அரை கல்பமாக படிந்துள்ள கரையானது இந்த நினைவினால்தான் நீங்கும். நீங்கள் உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். எப்படி உண்மையான தங்கத்தில் உலோகம் சேர்த்து பிறகு நகை செய்கின்றனர், நீங்கள் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு உங்கள் மீது கரைப்படுகின்றது. இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது, நாம் பாட் நடித்துள்ளோம், இப்பொழுது நாம் தந்தையின் வீட்டிற்கு செல்கிறோம். எப்படி வெளிநாட்டில் இருந்து தந்தை வீட்டுக்கு திரும்புகின்றார் என்றால் மகிழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், பாபா நமக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். எல்லையற்ற தந்தையின் பரிசு எல்லையற்ற ராஜ்யம், அதாவது சத்கதியாகும். யாராவது இறந்து போனாலும் சொர்க்கவாசியாகிவிட்டதாக சொல்கின்றனர். சந்நியாசிகள் சொல்வார்கள், ஜோதி ஜோதியோடு கலந்துவிட்டார். இதில் அனைவரும் கலந்து விடுவார்கள். அதுவோ வசிப்பதற்கான இடமாகும். அங்கே ஆத்மாக்கள் நாம் வசிக்கிறோம். மற்றபடி ஜோதி அல்லது நெருப்பு என்று எதுவும் இல்லை. அதில் அனைவரும் கலந்து விடுவதற்கு பிரம்ம மகத்தத்துவத்தில் ஆத்மாக்கள் உள்ளன. தந்தையும் அங்கேதான் இருக்கிறார். அவரும் கூட புள்ளி. புள்ளியின் சாட்சாத்காரம் யாருக்காவது கிடைக்குமானால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள் நிறைய பேர் சொல்கின்றனர், பாபா நினைவு செய்வதில் கஷ்டம் உள்ளது. புள்ளி ரூபத்தை எப்படி நினைவு செய்வது? அரைக்கல்பமாக பெரிய லிங்க வடிவத்தை நினைவு செய்தீர்கள். அதையும் பாபா புரிய வைக்கிறார். புள்ளிக்கோ பூஜை நடத்த முடியாது. இவருக்கு கோயில் எப்படி கட்டுவீர்கள்? புள்ளியையோ பார்க்கவும் முடியாது. அதனால் சிவலிங்கத்தை மிகவும் பெரியதாக உருவாக்குகின்றனர். மற்றபடி ஆத்மாக்களின் சாலிகிராம்களையோ மிகவும் சிறிது சிறிதாக உருவாக்குகின்றனர். முட்டை வடிவத்தில் உருவாக்குகின்றனர். பரமாத்மா ஒரு புள்ளியை போல உள்ளார் என்று முதலிலேயே ஏன் சொல்லவில்லை என கேட்பார்கள். பாபா சொல்கிறார், அந்த சமயத்தில் இதை சொல்வதற்கான பாட்டே இல்லை. வட நீங்கள் ஐசிஎஸ்ஐ ஆரம்பத்திலிருந்தே ஏன் படிக்கவில்லை? படிப்பதற்கும் கூட விதிமுறை உள்ளது இல்லையா? யாரேனும் இது போல் கேட்டால் நீங்கள் சொல்லலாம், நல்லது, பாபாவிடம் கேட்கிறோம், அல்லது எங்களை விட பெரிய ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு எழுதி கேட்கிறோம். பாபா சொல்ல வேண்டுமானால் சொல்வார், அல்லது இன்னும் போனால் புரிந்து கொள்வீர்கள் என சொல்வார்கள். ஒரே நேரத்திலேயே சொல்ல மாட்டார்கள். இவை அனைத்தும் புதிய விஷயங்கள். உங்கள் வேத சாஸ்திரங்களில் என்ன உள்ளதோ அந்த சாரத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இதுவும் பக்தி மார்க்கத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. பிறகும் கூட நீங்கள் படிக்கத்தான் வேண்டும். இந்த பக்தியின் பாட்டை நடிக்கத்தான் வேண்டியிருக்கும். தூய்மையை இழப்பதற்கான பாட்டையும் நடிக்க வேண்டும். பக்தி என்ற சேற்றில் சிக்கிக் கொண்டுள்ளனர் என சொல்கின்றனர். வெளியில் இருந்தோ பார்க்க அழகாகவே தோன்றுகிறது. எப்படி காணல் நீரின் உதாரணம் சொல்கின்றனர். பக்தியின் கவர்ச்சியும் அதிகம். பாபா சொல்கிறார், இது காணல் நீராகும். காணல் நீருக்கு சமமான இந்த சேற்றில் சிக்கிவிடுகின்றனர். பிறகு அதிலிருந்து விடுபடுவதே கடினமாகி விடுகிறது. முற்றிலும் சிக்கிக் கொள்கின்றனர். மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக செல்கின்றனர். ஆனால் தாங்களே சிக்கிக் கொள்கின்றனர். இதுபோல் நிறைய பேர் சிக்கிக் கொள்கின்றனர். ஆச்சரியப்படும்படியாக கேட்கின்றனர், சொல்கின்றனர், மற்றவர்களை விடுவிக்கின்றனர். போக போக பிறகு தாங்களே அதில் சிக்கிக் கொள்கின்றனர். எவ்வளவு நல்ல நல்ல முதல் தரமானவர்களாக இருந்தனர். பிறகு அவர்களை வெளியில் கொண்டு வருவது மிகவும் கஷ்டமாகி விடுகிறது. பாபாவை மறந்து விடுகின்றனர். எனவே சேற்றிலிருந்து விடுவிப்பது எவ்வளவு கடினமாகி விடுகிறது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புத்தியில் பதிவதில்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நாம் மாயை என்ற ராவணனின் சேற்றிலிருந்து எவ்வளவு விடுபட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டு கொண்டே செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி இருக்கும். யார் தாங்கள் வெளியேறி இருப்பார்களோ அவர்களிடம் மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கும். அம்பு எய்யக்கூடியவர்கள் சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம், சிலர் பலவீனமாக இருக்கலாம். மலை ஜாதியினர் மற்றும் அர்ஜுனனின் உதாரணமும் இருக்கிறது இல்லையா? அர்ஜுனன் கூடவே இருப்பவனாக இருந்தான். அர்ஜுனன் ஒருவன் அல்ல, யார் பாபாவுடையவர்களாக ஆகி பாபாவுடன் கூடவே இருக்கின்றனரோ அவர்கள் அர்ஜுனன் என அழைக்கப்படுகின்றனர். கூடவே இருப்பவர் மற்றும் வெளியில் இருப்பவர்களுக்கு இடையில் பந்தயம் நடத்தப்படுகிறது. மலை ஜாதியினர் என்றால் வெளியில் வசிப்பவர்கள் தீவிரமாக சென்றுவிட்டனர். ஒருவர் மட்டும் உதாரணத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் விஷயமோ நிறைய பேருடையது. அம்பும் கூட ஞானத்தினுடைய அம்பாகும். ஒவ்வொருவரும் தன்னை புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறோம், வேறு யாருடைய நினைவும் வராமல் இருந்ததா? நல்ல பொருளை அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது உண்ண வேண்டும் என்ற பேராசை இல்லாமல் இருக்கிறதா? இங்கே நன்கு அணிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அங்கே அது குறைந்துவிடும். நாமோ இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இந்த உடலை கூட மறந்து விடுங்கள். இதுவோ பழைய தமோ பிரதான உடல். நீங்கள் சொர்க்கத்தின் தலைவனாகிறீர்கள். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. பாபா சொல்கிறார், நீங்கள் நகைகள் போன்றவற்றையும் கூட அணியாதீர்கள். இது போல் ஏன் சொல்கிறார்? இதற்கும் கூட நிறைய காரணங்கள் உள்ளன. யாருடைய நகையாவது காணாமல் போனால் அங்கே பிகேக்களிடம் கொடுத்துவிட்டு வந்துவிட்டனர் என்று சொல்வார்கள். பிறகு திருடர்களும் கூட வழியில் செல்லும் போது அபகரித்துக் கொள்கின்றனர். தற்சமயம் தாய்மார்களும் கூட கொள்ளையடிப்பவர்களாக அதிகம் வெளிப்படுகின்றனர். பெண்களும் திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்றனர். உலகத்தின் நிலைமையை பாருங்கள், என்னவாக ஆகிவிட்டுள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகம் முற்றிலும் வேஷியாலயம் விகாரி உலகமாக உள்ளது. நாம் இங்கே சிவபாபாவுடன் கூடவே சிவாலயத்தில் அமர்ந்துள்ளோம். அவர் சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஆனந்த சுரூபமாக இருக்கின்றார். ஆத்மாவுக்குத்தான் புகழ். ஆத்மாதான் சொல்கிறது, நான் குடியரசுத் தலைவராக ஆகியுள்ளேன், நான் இன்னாராக இருக்கிறேன். மேலும் ஆத்மா நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் பிராமணர்கள் என்று. பாபாவிடமிருந்து ஆசியை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. இவர் என்னுடைய இன்னார், இவர் என்னுடையவர், இது நினைவிருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்பதை மறந்து விடுகின்றனர். இங்கே எனது எனது என்பதை மறக்க வேண்டியிருக்கிறது. நான் ஆத்மா, இவருடைய ஆத்மாவும் அறிந்துள்ளது. பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார், நானும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். முதலில் நான் கேட்கிறேன், நானும் கூட சொல்ல முடியும். என்றாலும் குழந்தைகளின் நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், ஸ்ரீபாபா தான் புரிய வைக்கின்றார் என்று. மனன சிந்தனை செய்ய வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும். எப்படி நீங்கள் செய்கிறீர்களோ அதுபோல் நானும் செய்கிறேன். இல்லையென்றால் முதல் நம்பரில் எப்படி செல்ல முடியும்? ஆனால் என்னை மறைமுகமாக வைத்துக் கொள்கிறேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது எனது எனது என்பதையெல்லாம் விட்டு தன்னை ஆத்மா என உணர வேண்டும். ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இங்கே முற்றிலும் வனவாசத்தில் இருக்க வேண்டும். எதையும் அணிந்து கொள்வதற்கான, உண்பதற்கான ஆசையே இல்லாதவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, நடிப்பை நடித்துக் கொண்டே செயல்களை செய்து கொண்டே தனது அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். வரதானம். பெருமை மற்றும் இரக்கம் என்ற குணங்கள் மூலமாக உலக புது படைப்பின் காரியத்தை செய்யக்கூடிய உலக நன்மையாளர் ஆவீர்களாக. உலக நன்மை செய்பவர் ஆக வேண்டும் என்றால் இரண்டு முக்கிய தாரணைகள் அவசியமாகும். ஒன்று ஈஸ்வரிய பெருமை, இரண்டாவது இரக்கம். இரண்டும் சேர்ந்தால் போல் சமமாக இருந்ததென்றால் ஆன்மீகத்தன்மையின் நிலை அமைந்து விடுகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், வாயால் வார்த்தைகள் வர்ணனை செய்யும் பொழுதும் இரக்கம் மற்றும் பெருமை இரண்டும் ஒன்று போல இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். சக்திகளின் படங்களில் இந்த இரண்டு குணங்களின் சமமான நிலையை காண்பிக்கிறார்கள். இவற்றினுடைய ஆதாரத்தில்தான் நீங்கள் உலக புதுப்படைப்பிற்கு கருவியாக ஆகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: தந்தை மீது இருக்கும் அன்பிற்காக வீணான எண்ணங்களை தியாகம் செய்து விடுங்கள். இதுதான் உண்மையான பலி, அதாவது தியாகமாகும். அவ்யக்த சமிஞை: சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராகுங்கள். எந்த அளவிற்கு யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக, அதாவது தூய்மையாக இருப்பாரோ அந்த அளவிற்குத்தான் அவரது படைப்பில் அதே சம்ஸ்காரம் இருக்கும். எனவே ஒவ்வொரு குணத்தின் நடைமுறை சொரூபத்தின் உதாரணம் ஆகுங்கள். ஓம் சாந்தி.